हरे कृष्णा
हरे
कृष्णा
कृष्ण
कृष्ण हरे हरे
हरे राम
हरे राम
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 हरे हरे।
இந்த மங்களகரமான ஒரு தெய்வீகமான திருவிழாவில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். இன்றைக்கு வந்து தீபாவளி பண்டிகை. இந்த தீபாவளி பண்டிகை வந்து உலகம் முழுவதும் குறிப்பாக இந்தியாவில் வந்து நிறைய பேர் கொண்டாடுறாங்க. இந்த தீபாவளி பண்டிகை அன்னைக்கு இங்கே வந்து பகவானுடைய இந்த ஆரத்தி சத்சங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பகவானுக்கு ஸ்ரீ தாமோதருக்கு நேதீபம் ஏற்றும் நம்ம எல்லாம். ஸோ இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற எல்லா பக்தருக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு தடவை கூட நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தீபாவளி பண்டிகையினுடைய தாத்பரியம் எதனால இந்த தீபாவளி பண்டிகை நம்ம வருடந்தோடு கொண்டாடுறோம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த தீபாவளி பண்டிகைக்கும் பகவானுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இந்த தீபாவளி பண்டிகை ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? கேள்விப்பட்டீங்க முன்னாடி, புதுசா உள்ளவங்க யாருக்கா தெரியுமா? ஹரே கிருஷ்ணா பக்தர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. புதுசா வந்திருக்கவங்க யாருக்கா தெரியுமா எதனால நம்ம தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம்? தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். புதுசா உள்ளவங்க அங்க பின்னாடி பெரியவர் ஒருத்தர் இருக்காரு, பின்னாடி பெரியவர் இருக்காரு, சொல்லுங்கய்யா யாருங்க? யாரு நாட்டு மக்கள் எல்லாம் குடும்பப்படுத்தினாங்க? எந்த அசுரன்? நரகாசுரன். சோ கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை வதம் செய்த அந்த ஒரு அற்புதமான லீலையை தான் வந்து நம்ம எல்லாரும் தீபாவளி பண்டிகையா கொண்டாடுறோம். பொதுவா தீபாவளி பண்டிகைனாலே நம்ம பண்றது என்னன்னா பட்டாசு வெடிக்கிறது, சினிமா பாக்குறது, இதுதான் நம்ம தீபாவளி பண்டிகை நினைச்சுக்கிறோம். இப்போ காலம் எல்லாம் மாறிடுச்சு. ஆனா பண்டிகைகள் எதுக்காகனா இந்த தீபாவளி பண்டிகை, அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, நரசிங்க சதுர்தசி, இதெல்லாம் எதுக்கு வருதுன்னா இந்த பகவானுடைய லீலைகளை வந்து நம்ம கேட்கறதுக்காக, தொடர்ந்து பகவானுடைய லீலைகளை கேட்கறதுனால படிக்கிறதுனால அந்த கிருஷ்ணருடைய அற்புதங்களை வந்து நம்ம எவ்வளவுக்கெவ்வளோ திரும்ப திரும்ப கேட்குறமோ படிக்கிறோமோ அப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கிருஷ்ணாவோட லீலைகளை வந்து தொடர்ந்து கேட்கறதுனாலயே நம்ம ஹிருதயத்தில் உள்ள அழுக்குகள்லாம் போயிடும். நம்ம ஹிருதயத்தினால அழுக்குகள்லாம் இருக்கு. வெளியில அழுக்கு இருக்கு, நம்ம சோப்பு போட்டு குளிச்சுக்கிறோம், உள்ள என்னென்ன அழுக்கு இருக்கு? மனசுக்குள்ளேயே நிறைய அழுக்கு இருக்கு. அகங்காரம், பொறாமை, கர்வம், கோபம், பேராசை இல்லையா? நமக்கு மனசுக்குள்ள நிறைய அழுக்குகள் இருக்கு. பேராசை இருக்கு, கர்வம், அகங்காரம், பொறாமை, காமம், இந்த அழுக்குகள் எல்லாம் போகணும்னா நம்ம தொடர்ந்து கிருஷ்ணோட லீலைகளை கேட்கணும், கிருஷ்ணோட நாமத்தை உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதனாலதான் பகவான் வந்துட்டு இந்த பூமியில தோன்றி எண்ணற்ற லீலைகள் எண்ணற்ற அற்புதங்கள் பண்ணியிருக்கிறார். அப்படி அவர் நிகழ்த்திய ஒரு லீலை தான் வந்து இந்த தீபாவளி தினத்தன்று நிகழ்ந்தது. தீபாவளி தினத்துல வந்து கிருஷ்ணா வந்து பால்ய லீலை, அவர் குழந்தையா இருக்கச்ச வந்து கிருஷ்ணர் குழந்தையா இருந்தா இல்லையா? அப்ப அந்த குழந்தையா இருக்கும்போது நம்ம கொஞ்ச நாளா பகவான் தாமோதரோடைய கதை படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? தாமோதரன்னா என்ன அர்த்தம்? தாம்னா கயிறு, உதிரம்னா வயிறு. கிருஷ்ணர் வந்து அன்னை யசோதா என்ன பண்ணாங்க, பகவான் கிருஷ்ணரை வந்து கயிற்றால கட்டினாங்க, அதுதான் தாமோதர லீலை. சோ தீபாவளி தினத்தன்றுதான் அது நடந்தது. கிருஷ்ணரை வந்துட்டு அன்னை யசோதா வந்து அந்த கயிற்றால கட்டின தினம் தான் அந்த தீபாவளி தினம். அன்று அந்த அன்றைக்குதான் கரெக்டா வந்துட்டு யசோதா மாதா வந்து கிருஷ்ணா வந்து உரலை கட்டி போட்டாங்க. இது வந்து கிருஷ்ணருடைய பால்யிலே குழந்தை பருவத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர், இங்க எவ்வளவு பேர் பகவான் ராமர் தெரியும்? ராமர் எங்க தோன்றினாரு? அயோத்தியால. அயோத்தியால தோன்றி என்ன பண்ணாரு பகவான் ராமர்? எதுக்காக அயோத்தியால தோன்றினாரு? யாருக்கு குழந்தையா தோன்றினாரு? தசரத மகாராஜாவுக்கு வந்து ரகு வம்சத்துல ஸ்ரீ ராமர் வந்து அயோத்தியால தோன்றினார். எதுக்காக ராமர் இந்த பூமியில தோன்றினாரு? ராவணனை வதம் செய்யறதுக்கு. ராவணன் வந்துட்டு பயங்கரமான ராட்சசன், இப்படி மனிதங்களை கொண்டு ரத்தத்தை குடிக்கூடியவன். யாரு? கொடூரமான ராட்சசன். ராவணனை கண்டு மூணு உலகத்துல உள்ளவங்க பயந்துக்குவாங்க. தேவலோகத்துல உள்ளவங்க, பூலோகத்துல உள்ளவங்க, கீழ் உலகத்துல உள்ளவங்க, ஒட்டுமொத்த 14 கிரகத்துல உள்ளவங்களும் ராவணனை கண்டு அப்படி நடுங்குவாங்க. ராவனுக்கு இன்னொரு பேர் தசக்ரீவன். எதனால அவங்க தசக்ரீவன் பேரு? 10 தலை ராவணன், 10 தலை 20 கைகள், அவனை வந்து வெல்லவே முடியாது யுத்தத்துல, அவ்வளவு வரங்கள் வாங்கியிருந்தான். பிரம்மதேவர் சிவபெருமான் போன்ற தேவர்களை வழிபட்டு நிறைய வரங்கள் வாங்கியிருந்தான். யாரு? ராவணன். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி விஜயதசமின்னு ஒரு பண்டிகை வந்தது, எவ்வளவு பேருக்கு தெரியும்? விஜயதசமி எதுக்காக கொண்டாடுறாங்க? விஜயதசமி எதுக்காக அந்த பண்டிகை கொண்டாடுறாங்க? ஏதோ ஸ்கூல் லீவ் விட்டாங்க, வேலைக்கு போகட்ட, வீட்டுல இருக்கலாம். அதுதான் இந்த லீவு கிடைச்சாலே பண்டிகை தான் நமக்கு எல்லாம் இல்லையா? எப்ப பாரு வேலை வேலை படி படிப்பு ஓடி ஓடி என்னைக்கடா ரெஸ்ட் கிடைக்கும்னு நினைக்கிறோம், அப்படிதானே? பட் இந்த பண்டிகை எதுக்காகனா, அந்த நாள்ல வந்து பகவானுடைய லீலைகளை நினைக்கிறதுக்காக, கோயில்ல போய் பகவான தரிசனம் பண்ணி பகவானை புகழ்ந்து பாடிட்டு பகவானுடைய நாமங்களை ஜபிச்சு பகவானுடைய பிரசாதம் சாப்பிட்டு பக்தர்கிட்ட இருந்து பகவானுடைய கதைகளை கேட்கறது அந்த பண்டிகை. இப்ப விஜயதசமி பண்டிகை எதுக்காக கொண்டாடினாங்க, என்ன பண்ணாங்க, யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. தசமினா பத்தாவது தினம், விஜயம்னா வெற்றி. ஸ்ரீராமர் வந்து பத்தாவது நாள் ராமருக்கும் ராவணனுக்கும் கடுமையான யுத்தம் நடந்தது, பயங்கரமான யுத்தம். வரலாற்றுலயே அந்த மாதிரி ஒரு யுத்தம் கிடையாது. ராவணன் பயங்கர ஆக்ரோஷமா வந்து ராமர் முன்னாடி சண்டை போடுறாரு. பத்து தலையில அப்படி நெருப்பு கக்குது ராவணனுடைய வாயிலிருந்து, அப்படி கண்கள்லாம் நெருப்பு பந்து மாதிரி இருக்கு. பயங்கரமான கோபத்தோட வந்து ராவணன் வந்து பல பல அஸ்திரங்களை வந்து ஸ்ரீராமர் மேல போடுறார். ராமருடைய ஆயுதம் என்னது? கோதண்டம். வில், கோதண்டம். சோ கோதண்டம் ராமர் எடுத்துட்டாருன்னா, இந்த ராமர் கோதண்டத்தை எடுத்து அதுல ஒரு வில்லு வச்சாருன்னு வச்சுங்களேன், அது வைக்கும் போது தான் ஒண்ணு இருக்கும், அது போகும்போது ஆயிரக்கணக்கான வில்லு ஆயிடும், எக்ஸ்பேண்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி ஆயிரக்கணக்கான வில்லு ஆகி ராவணனுடைய பல பல அவனுடைய கைகள் கரங்கள் அவனுடைய தலைகள் எல்லாம் பீஸ் பீஸ் ஆகும், ஆனாலும் திரும்ப தலை முளைச்சுட்டே இருக்கு. இப்படி ஒவ்வொரு அஸ்திரம் ராமர் போடும் போதும் ராவனுக்கு தலை வந்துட்டு, ராமர் ஒரு அம்பு எடுப்பாரு விடுவாரு, அது போய் நேரம் ராவன் தலையில குத்தி தலை கட் ஆயிரும், அப்புறம் இன்னொரு தலை முளைச்சிரும். இப்படி இந்த பத்து தலை ராவணனை வந்து ராவணனை வந்து பகவான் ஸ்ரீராமர் கடைசியில பிரம்மாஸ்திரத்தை செலுத்தி அவன் ஹிருதயத்துல வந்து ஒரு அமிர்தம் இருக்கும், வற்றாத அமிர்தம். அந்த ஹிருதயத்துல அந்த அமிர்தத்தை வற்ற செய்தாதான் ராவணனை கொல்ல முடியும். ஸ்ரீராமர் வந்துட்டு பிரம்மாஸ்திரத்தை ஏவி ராவணனை வதம் பண்ண, அதான் வட இந்தியால தசரான்னு ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. ராவணன் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான உருவ பொம்மை பண்ணுவாங்க, பெரிய பொம்மை பண்ணி ராவணன் மாதிரி பத்து தலை கைகளா வச்சு அப்படி ராமர் வந்து ரதத்துல வந்து அப்படி இந்த பொம்மையை வந்து உருவ பொம்மைய கொளுத்துவார். பாத்திருக்கீங்களா டிவில எல்லாம் பாத்துருப்பீங்க தசரா பெஸ்டிவல், அந்த கிராமில் பண்ணாங்க. வெரி குட். ஸோ இந்த மாதிரி இந்த விஜயதசமி ராமர் வந்து ராவணனை பத்து நாள் அவங்க கூட யுத்தம் பண்ணி பத்தாவது நாள் அவனை வதம் செய்தார். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு. ஸோ ராமச்சந்திரர் வந்து ராவணனை வதம் செய்ததுக்கு அப்புறம் இது எங்க நடந்தது? ராமருக்கும் ராவண யுத்தம், ராமர் ராவண யுத்தம் இலங்கையில நடந்தது. இப்ப இலங்கையில யுத்தம் முடிச்சுட்டு பதினாலு வருஷங்கள் ராமர் வந்து வனவாசத்துல இருந்தாரு. கடைசி இந்த வனவாசம் முடியும் போதுதான் ராவணன் வதம் பண்ணார். அதுக்கப்புறம் திரும்ப ராமர் வந்து அயோத்தியா போகணும், திரும்ப தன்னுடைய அந்த வனவாச காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராமர் அயோத்தியால போகணும். ராமருக்கு என்னன்னா, இப்போ அயோத்தியால ராமர் ஸ்ரீ ராமர் இல்ல, ராமருடைய பிரிவு தாங்க முடியாம தசரத மகாராஜா வந்துட்டு ராமர் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தார். தசரத மகாராஜாவுக்கு வந்து ஸ்ரீ ராமச்சந்திரர் தான் தன்னுடைய உயிர் ஆத்மா எல்லாமே அவர் தான். ராமர் பிரிந்து ஒரு க்ஷணம் கூட தசரதனால உயிர் வாழ முடியாது. சோ ராமர் காட்டுக்கு போனோடனே தசரத மகாராஜா இந்த உடலை விட்டுறாரு, இறந்து போயிடுறாரு, திரும்ப உடைய பகவானுடைய லீலையில போயிடுறாரு. அதுக்கப்புறம் ராமரும் அயோத்தியால இல்ல, அப்ப யாரு அயோத்தியால சக்கரவர்த்தியா இருக்காங்க? ராமருடைய பாதுகை. சோ பரதன் வந்துட்டு ராமருடைய பாதுகையை வாங்கிட்டு வந்து அயோத்தியாவை ஆட்சி பண்றாரு. பரதனுக்கு வந்து ராமர் மேல அளவிட முடியாத அன்பு. பரதனுக்கும் ஸ்ரீ ராமர் தான் உயிர் ஆத்மா எல்லாமே. பரதனால ராமரை பிரிஞ்சு இருக்கவே முடியாது. ராமர் காட்டுக்கு போயிட்டாரு தெரிஞ்சோடனே பரதன் அழறாரு. ஒட்டுமொத்த அயோத்தியா சேனைகளையும் கூட்டிட்டு அயோத்தியா ஜனங்களோட புடை சூழ பரதன் வந்து காட்டுக்கு வர்றாரு. ராமர் எப்படியாவது திரும்ப கூட்டிட்டு போயிடணும்னு ராமர் சொன்னாரு. இல்ல இல்ல, நான் அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் வரமாட்டேன், நீ போய்தான் இருக்கணும், நீ தான் அங்க ராஜாவா இருக்கணும். பரதன் சொன்னாரு, அயோத்தியாவின் சக்கரவர்த்தி ஸ்ரீ ராமர் தான், பரதன் அவருடைய அடிமை, அவருடைய சேவகன், ஒருபோதும் நான் அரியணை ஏற்றிருக்க மாட்டேன், நீங்க வர்ற வரைக்கும் முதல்ல பரதன் போகவே மாட்டேன், நடைபிடிப்பார், நான் இந்த காட்டு விட்டு போக மாட்டேன், நான் வேணா உங்களுக்கு பதிலாக இங்க இருக்கேன், நீங்க போங்கன்னு. யாரு? பரதன். யாருட்ட? ராமர்ட்ட. சரி, அப்பாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க, நீங்க காட்டுல இருக்கணும்னு, உங்களுக்கு பதிலாக நான் இருக்கேன், நீங்க போங்கன்னு. இல்ல இல்ல நான் இருக்கிறதான வாக்கு கொடுத்திருக்கேன். அப்பாதான் இல்லையே பிறந்து போயிட்டாரு. அவர் இருந்தாலும் இல்லைனாலும் நான் வாக்கு கொடுத்தது கொடுத்ததுதான். ஸோ ராமர் வந்து தர்மத்தை ரொம்ப தீவிரமா சத்தையோட கடைபிடிக்கிறவர். சொன்னாரு, நான் வரமாட்டேன் பரதா, நான் நம்ம தந்தைக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அது ரொம்ப காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சத்திரியர் ஒரு ரகு வம்சத்துல வரக்கூடிய யாருக்கும் அந்த இழுக்கு வந்துடக்கூடாது. இந்த வம்சத்துல வந்தவங்க யாருமே வாக்கு மீறினாங்க வாக்கு தவறுனாங்கன்னு வரக்கூடாது. நான் வந்து நம்முடைய வம்சத்துக்கு புகழை சேர்க்கணுமே தவிர அவமானத்தை சேர்த்தரக்கூடாது, அதனால நான் வரமாட்டேன் நீ போன. பரதன் சொன்னாரு, அப்ப நானும் போக மாட்டேன், நான் இங்கே இருந்துக்கிறேன், இப்ப உட்காந்துட்டு சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், நீங்க வரல இங்கே நான் உடலை விட்டுடுவேன். ஒரு வழியா ராமர் சமாதானப்படுத்தி பரதன் அனுப்புறாரு. அப்பதான் ராமர் சொன்னாங்க, பரதன் கேட்டா உங்க பாதுகை கொடுங்க, உங்களுடைய செப்பல் கொடுங்க, உங்க பாதுகை கொடுங்க, நீங்க வர வரைக்கும் அந்த பாதுகை தான் அயோத்தியாவை ஆட்சி செய்யும், இந்த பரதன் அந்த பாதுகையின் சேவகன் அப்படின்னு. பரதன் என்ன பண்ணாரு, அயோத்தியா நாட்டுக்குள்ளேயே போகல, அயோத்தியாவுக்கு நாட்டுக்கு வெளியில ஒரு சின்ன கிராமம் இருக்கு, நந்தி கிராமம்னு ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துலதான் பரதன் தங்கி இருந்தார். இப்பவும் பரதன் தங்கி இருந்த இடம்லாம் போனா பாக்கலாம், ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும். அந்த நிலத்துக்கு அடியில குகையில போய் பரதன் ஸ்ரீராமர் எப்படியெல்லாம் காட்டுல வாழ்ந்தாரோ அதே மாதிரி வாழ்ந்தார். பரதன் நினைச்சிருந்தா அயோத்தியாவின் அரியணை ஏற்றிருக்கலாம், ஆடம்பரமான உழவுகளை சாப்பிட்டுருக்கலாம், ஆடம்பரமான ஆபரணங்களை அணிஞ்சிருக்கலாம், பட்டு மேத்தையில படுத்து தூங்கிருக்கலாம். ஆனா பரதன் என்ன நினைச்சாரு, என்னுடைய பிரபு அந்த காட்டுல கஷ்டப்பட்டு இருக்கும் போது நான் மட்டும் இங்க சந்தோஷமா வாழணுமா, என் பிரபு வந்தாதான் எனக்கு சந்தோஷம், அவருடைய சேவைதான் எனக்கு சந்தோஷம்னு யாரு குகைக்குள்ள வாழ்றாரு, பரதன். ராமர மாதிரியே மர ஊறு தரிச்சு கிழங்குகளையும் பழங்களையும் சாப்பிட்டு ஒரு சாதாரண ஒரு துறவி போல வாழ்ந்துட்டு இருக்காரு பரதன். அப்ப பரதனுக்கு வந்து 14 வருஷம் முடிஞ்சு ராமர் அயோத்தியாவுக்கு வரணும். பரதனுடைய அன்பு வந்து ஆழம் காணவே முடியாத அன்பு ராமர் மேல இருக்கு. ஸ்ரீராமருக்கும் தெரியும் பரதன் எந்த அளவுக்கு தன் மேல அன்பு செய்யறாருன்னு. இந்த லங்கையில வந்து ராமர் ராவணனை வதம் செய்துட்டு விபீஷணனா வந்து லங்கைக்கு சக்கரவர்த்தியை அறிவிச்சுட்டு ஹனுமான கூப்பிட்டார் ராமர். ஏ ஹனுமான், இந்த மாதிரி இன்றோடு என்னோட வனவாசம் முடியுது, நீ போய் பரதன் இடத்துல சொல்லு. சோ பரதன் விரும்புனா நான் திரும்ப வரேன். பரதன் விரும்புனாங்கிற கேள்விக்கு யாரும் இல்ல, பரதன் காத்துட்டு இருக்காரு எப்ப ராமர் வருவார்னு. ஆனா பரதனுடைய அன்பை இந்த உலகத்துக்கு காமிக்கணுங்கிறதுக்காக ராமர் என்ன பண்ணார், ஹனுமான்ட்டு போய் நீ பரதன் சொல்லு, ராமருடைய வனவாசம் முடிஞ்சது, அவர் வரலாமா அயோத்தியாவுக்கு அப்படின்னு அனுப்புறாரு. யாரு, ஹனுமான். யாரு, ஏ ஹனுமான் ஆகாச மார்க்கமா பறந்து வர்றார் எங்க, நந்தி கிராமத்துக்கு. நந்தி கிராமத்துல வந்துட்டு பரதனை பார்த்து ஹனுமானுக்கு அப்படி ஆச்சரியமாயிடுச்சு, இப்படியும் ஒரு அன்பா ராமர் மேல இவ்வளவு ஆழமான பக்தி வச்சிருக்கிறார் இவரு, என்னுடைய பிரபு மாதிரி இவ்வளவு துறவுற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு பரதனை பார்த்தோன்னே ஹனுமானுடைய கண்கள் வந்து அப்படியே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஹனுமான் சொன்னாரு பரதன் இடத்துல, பிரபு ஸ்ரீராமர் உடைய வனவாசம் முடிந்ததும் சொன்ன உடனே அப்படியே பரதன் போய் ஹனுமானை கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஏ ஹனுமான், நீ சொன்ன இந்த செய்திக்கு உனக்கு என்ன கொடுத்தா தகும், ஒட்டுமொத்த செல்வம் உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் தரேன், அயோத்தியாவில் உனக்கு என்ன வேணும், பசுக்கள் செல்வம் ஆபரணங்கள் எல்லாமே உனக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய பிரபு வராரு நீ சொன்ன இல்லையா, அதை கேட்டா எனக்கு வந்து ஆனந்தம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு அப்படியே பரதன் என்ன பண்ணார், ஹனுமானை அப்படி கட்டி தழுவின்ற ஆலிங்கனம் பண்ணின்ற. இப்ப போனீங்கன்னா அந்த கோயில்ல ரெண்டு விக்கிரகம் இருக்கும், ஹனுமானும் பரதனும் அப்படி ஆலிங்கனம் கட்டி தழுவின் இருக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமான விக்கிரகம். சோ இப்படி ஹனுமானுக்கு ரொம்ப சந்தோஷம், பகவான் ராமர் மேல இவ்வளவு அனுபவிச்சிருக்காரா பரதர். பரதர் மட்டும் இல்ல, தசரதர் பரதர் இவங்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு, அயோத்தியாவில் இருக்கிற ஓரொரு பிரஜைகளும், அயோத்தியாவில் இருக்கிற ஓரொரு குடிமக்களும், குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே ஸ்ரீராமர் தான் உயிர். ராமரை பிரிந்து அவங்களால உயிர் வாழவே முடியாது. எப்படி இந்த உடல்ல இருந்து உயிர் எடுத்துட்டா எப்படி இருக்கும், இந்த உடம்பு ஒரு 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 இறந்த ஒரு சவம் போல தானே, ஒரு நடைப்பினமாக. அயோத்தியால வந்து ராமர் வனவாசம் போகும்போது இந்த அயோத்தியா ஜனங்கள் ஒரு நடைப்பினம் போல இருக்கிறாங்க, அவங்களால ராமரை தடுத்து நிறுத்த முடியல, அழுகிறாங்க, குழந்தைங்க பெண்கள்லாம் அழறாங்க, ஐயோ எங்களை பிரபு எங்களை விட்டு போறாரே அப்படின்னு அழறாங்க எங்க, அயோத்தியால. அப்ப ராமர் வந்துட்டு ரதத்தை வேகமா ஓட்ட சொல்றாரு, அவருடைய மந்திரிய சுமந்திரன் இருப்பார், ராமருடைய அந்த அயோத்தியாவுடைய தசரதுடைய மந்திரி சுமந்திரன் சொல்றாரு, சுமந்திரா இந்த ஜனங்கள்லாம் பின்னாடி துரத்திட்டே வருவாங்க, நீ வேகமா போயிடு, வேகமா ஓட்டின்னு போ அப்படின்னு ரதத்தை ஓட்ட சொல்றாரு. சுமந்திரன் ரதத்தை எடுத்து வேகமா ஓட்டுறாரு, தசரதர் பின்னாடி ஓடி வர்றாரு. அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓட முடியாம அப்படியே கால் தடுக்கி கீழே விழுந்துடுற, கீழே விழுந்துடுற. இந்த சேவர்கள் எல்லாம் தசரதை பிடிச்சு ரூம்குள்ள அரண்மனைக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. அயோத்தியாவுல பெண்கள்லாம் சொல்லிட்டாங்க, ஆண்கள் இடத்துல ராமர் இல்லாம திரும்ப வந்தா உங்களை வீட்டுக்குள்ளே ஏத்த மாட்டாங்க, ராமரோடதான் நீங்க வரணும், ராமர் இல்லாம நீங்க வீட்டுக்குள்ள வந்தா அது பெரியாது, சமையல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, போய் ராமரோட வாங்க. எல்லா ஜனங்களும் ராமரை பின்தொடர்ந்து வர்றாங்க. ராமர் வந்துட்டு அவங்களை ஏமாத்திட்டு தான் போக வேண்டி இருந்தது. ராமர் வனவாசத்துல என்ன பண்ணாரு, அன்னைக்கு முழுவதும் ராமர் ரதத்து பின்னாடியே வராங்க. அயோத்தியா ஜனங்கள்லாம் எப்படியாவது ஸ்ரீ ராமருடைய மனதை மாற்றி திரும்பவும் நம்ம நாட்டுக்கு அழைச்சிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு கடைசி ஒரு நம்மளோட இவ்வளவு தூரம் வந்து கேட்டுனா கூட ராமர் வந்துட மாட்டாராங்கிற ஒரு ஒரு ஆசையில வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. யாரு? அயோத்தியா மக்கள். இப்ப வந்துட்டு சராயு நதிக்கரையில போய் ரதம் நின்னுது. அன்னைக்கு பொழுது சாதிச்சு இருட்டாயிடுச்சு. ராமர் சொன்னாரு எல்லா ஜனங்கள்லாம் அங்கேயே தங்குறாங்க, எப்படியாவது காலையில ராமரை கூட்டின்னு போகணும். வந்த அசதியில ஜனங்கள்லாம் கண்ண சேர்ந்து தூங்கிடுறாங்க. ராமர் வந்து அப்படி சுமத்திரே சுமத்திரா எந்திரிங்க, நல்லா தூங்கிட்டாங்க, நம்ம வண்டி கிளம்பி போடுவோம். எப்படி போகணும்? ரதத்தை வந்து பல திசையில ஓட்டணும், எந்த திசையில போனாருன்னு தெரியக்கூடாது. அப்படி ஏமாத்திட்டு போனாரு யாரு? அயோத்தியா ஜனங்களை. இல்லாட்டி அவங்களால ராமர் அவர் விட்டுருக்கவே மாட்டாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா எந்த திசையில ரதம் போச்சு, எல்லா திசையிலயும் வண்டியோட தடம் இருக்கு, எந்த திசையில ரதம் போடுதுன்னு தெரியாம ஏமாற்றத்தோடு திரும்ப வந்தாங்க. யாரு? அயோத்தியா மக்கள். அயோத்தியால வந்து வெறும் கையோட ராமர் இல்லாம வரவும் அந்த பெண்கள் குழந்தைகள் அழறாங்க. அயோத்தியாவே அப்படி இருண்டு சூன்யம் ஆயிடுச்சு, அங்க ஒளி இல்ல, வெளிச்சம் இல்ல. ஸ்ரீ ராமர் வந்து ரகுகுல திலகன், ரகுநாதன், அந்த ரகுநாதன் இந்த ரங்கநாத ராமர் வந்து அங்க இல்லாதனால ஜனங்கள்லாம் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அவங்களுடைய வேலை எதுவுமே அவங்களால செய்ய முடியல. அப்படி வந்து ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வந்துட மாட்டாரா, நாளைக்கு வந்துட மாட்டாரா, எப்ப ராமர் வருவான்னு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. யாரெல்லாம்? அயோத்தியா ஜனங்க. ராமர் வராது ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். இப்படி ஒரு ஒரு பசியில வாடுறவன் சாப்பிடாம இருக்கிறான், ஒரு அஞ்சாறு நாள் சாப்பிடாம இருக்கான், கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படியே வயிறு மனசெல்லாம் நிறைஞ்சிரும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த ஸ்ரீ ராமரை வரவேற்கிறதுக்காக கையில அப்படியே தீபங்களோட அப்படியே பொது ஜனங்கள்லாம் அவருடைய புகழ் பாடிட்டு இருக்காங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ராமருடைய நாமத்தை பாடிட்டு அப்படியே லைனா கையில தீபத்தை வச்சிட்டு இருக்காங்க. யாரெல்லாம்? அயோத்தியா மக்கள். தீபங்கள், தீப ஆவலி, தீபங்களை வறட்சியாக வைத்துக் கொண்டு ஸ்ரீராமரை வரவேற்கிறாங்க அயோத்தியால. இன்றைய இந்த தீபாவளி தினத்தன்றுதான் ஸ்ரீராமர் திரும்பவும் அயோத்தியாவில் நுழைந்து பட்டாபிஷேகம் செய்தார். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு. சோ எப்படி பகவான் கிருஷ்ணர் இந்த தீபாவளி தினத்துல இன்னொரு அற்புதமான நிலை பண்ணார். பௌமாசுரன்கிற நரகாசுரன், இந்த பௌமாசுரன் வந்துட்டு பயங்கரமான அசுரன். அவன் வந்து தன்னுடைய அந்த அசுரத்தன்மையினால எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தான். அவன் வந்து தேவர்களுடைய அன்னை அதிதி. அதிதி வந்து ஒரு அற்புதமான குண்டலங்களை காதில் அணிஞ்சிருப்பான். இங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீ நைட்டு தூங்கிட்டு போது வந்து காமலை கட்டில் போன எப்படி இருக்கும்? ரோட்ல போகும்போதே செயினெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுறாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணா போய் அதிதியோட குண்டலங்களை பிடிங்கிட்டு வந்துட்டான். அதிதிக்காக ஒரே வேதனை, ஐயோ இந்த படுபாவை என்னோட இதை கழட்டிட்டு போயிட்டானே வளரா. வருண் கிட்ட ஒரு குடை இருக்கும், ரொம்ப அற்புதமான குடை அது, வருணனுடைய குடை, அதை பிடிங்கிட்டு வந்துடுவான். அப்புறம் தேவர்களுக்கு சொந்தமான மாந்தாதா மலை, மணி பர்வதம் போன்ற மிகப்பெரிய இடங்களை ஆக்கிரமிச்சிருவான். இப்படி பல அக்கிரமங்களை செய்துட்டு இருக்கான். யாரு? பௌமாசுரன்கிற நரகாசுரன். அவனுடைய துன்பம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. தேவர்களால அவனை எதிர்க்க முடியல. பயங்கர சக்தி வாய்ந்த ராட்சசன் யாரு? நரகாசுரன். அவனை எதிர்கொள்ளணும்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால மட்டும்தான் முடியும்னு தேவேந்திரன் ஒரு நாள் துவாரகைக்கு வராரு. துவாரகையில் வந்து பகவானுக்கு நமஸ்காரம் பட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. பகவானே, இந்த பௌமாசுரனுடைய அட்டுழையும் தாங்க முடியல, நிறைய துன்பம் இழைக்கிறான் எங்களுக்கு, எங்களால் நிம்மதியா வாழ முடியல, ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், எப்ப என்ன நடக்குமோ, இவன் வந்து என்ன பண்ணிருவானோ, எங்களை கொண்டுருவானோ, இல்ல எங்களை ஏத்த அபகரிச்சிருவானோ, எங்களுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவானோ, பயமா இருக்குது, ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறாரு. யாரு? சொர்க்கத்துல போனா கூட நிம்மதியா வாழ முடியாது. நிறைய பேரு சொர்க்கத்துக்கு போனவர்கள், அங்க போனா சொர்க்கம் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அங்க அழகான பொண்ணுங்க இருப்பாங்க, அவங்க பியூட்டி பார்லருக்கு எல்லாம் போக வேண்டாம், இயல்பாவே அழகா இருப்பாங்க. அப்புறம் வயசாகாது, நோய் வராது, அப்புறம் எப்பவுமே நல்லா பாடி ஆடி நல்ல இன்பங்களை அனுபவிக்கலாம். ஆனா அது கூட நிரந்தரம் இல்ல, திடீர்னு இந்த மாதிரி வந்துருவான். நரகாசுரன், ராவணன், இரண்யாக்சன், இரண்யகசிபு, பயந்து ஓட வேண்டிதான். நம்ம வீட்டுக்குள்ள திடீர் தேட வந்து என்ன பண்ண முடியும் நம்மளால? அவ்வளவுதான், பயந்து ஓட வேண்டிதான். அந்த மாதிரி நரகாசுரன் வந்துட்டு அவனுக்கு பயந்து போய் தேவர்கள்லாம் வந்து பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணாங்க. பகவான் என்ன பண்ணாரு? சரி, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். கிருஷ்ணர் வந்துட்டு ஒவ்வொரு நிகம்தோறும் அவதரிக்கிறார். பரித்ராணாய சாதுனா வினாச்சாய சதுஸ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் நிகம்தோறும் வர்றார். எதுக்காக? பக்தர்களை காப்பதற்காக, அசுரங்களை அழிப்பதற்காக. சோ தேவர்கள் வந்து பகவானை சரணடிச்சு பக்தி பண்றவங்க, அசுரங்க பகவானை சரணடையாதவங்க. இதுதான் வித்தியாசம். தேவர்கள் அசுரர்களுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். துவாமிதா புருஷாலோகே தெய்வ ஆசுரிய வச்ச விஷ்ணு பக்த பவே தெய்வ ஆசுரிய தத்துப்பரியா. யார் ஒருத்தர் வந்து பகவான் விஷ்ணுக்கு பக்தி பண்றாங்களோ அவங்க தெய்வீமான குணம் உள்ளவங்க, கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணாதவங்க அசுர குணம் உள்ளவங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு லைன் தான் வித்தியாசம். அப்ப இந்த அசுரங்களுடைய தொல்லை தாங்க முடியாம தேவர்கள்லாம் வந்து பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம். பகவான் சத்தியபாமா சமேதரா கருடருடைய வாகனம், கிருஷ்ணருடைய வாகனம் வந்து கருடம், கருடம் மேல ஏறி உட்கார்ந்துட்டு அப்படி பறந்து போறார். இங்க பௌமாசுருடைய நரகாசுடைய இடம் வந்து பிராக்ஜோதிசபுரம்னு ஒரு இடம். எந்த இடம்? பிராக்ஜோதிசபுரம். அந்த இடத்துல வந்து அவ்வளவு சுலபமா எல்லாம் யாரும் நுழைஞ்சிட முடியாது. பயங்கரமான பாதுகாப்பு அவனுக்கு. இந்த பிராக்ஜோதிசபுரத்துல வந்துட்டு அஞ்சு விதமான வளைவுகள் இருக்கும். ஒன்று நெருப்பால் சூழப்பட்டிருக்கும், நீரால் சூழப்பட்டிருக்கும், காற்றால் சூழப்பட்டிருக்கும், வாயுனால் சூழப்பட்டிருக்கும், அப்புறம் மின்சாரத்தினால சூழப்பட்டிருக்கும். இப்படி ஓரொரு ரிங் சர்க்கிளையும் தாண்டிதான் உள்ளே போகணும். இந்த ஓரொரு வளைவும் தாண்டி உள்ள போகணும். அந்த ஓரொரு கேட்டு ஓரொரு நுழைவாயிலும் தாண்டி அவ்வளவு சுலபமா யாரால் நுழைய முடியாது. அப்படி இதெல்லாம் ஐந்து வளைவுகளையும் தாண்டி போனா உள்ள முரான் ஒரு அசுரன் இருப்பான். அவன் பயங்கரமான ராட்சசன். அவனுக்கு அஞ்சு தலை இருக்கு முராவுக்கு. அப்படி குடிச்சி அப்போ போதையிலேயே இருப்பான் அந்த முரா. கண்ணெல்லாம் கிருகிருன்னு சுத்திட்டு அப்படி கையில ஒரு சூழாயத்தை வச்சுட்டு அப்படி படுத்து கிடப்பான். யாரு? முரா. இதையும் தாண்டி இந்த முராவையும் தாண்டி போனாதான் அதுக்கப்புறம் பௌமாசுரனுடைய மந்திரிகள், அமைச்சர்கள், வீரர்கள் இவங்க எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் யார்கிட்ட போக முடியும்? பௌமாசுரன்ட்டே நெருங்க முடியும். சாதாரணமா காற்று கூட அங்க நுழைய முடியாது அந்த இடத்துல. அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான அரண் அமைத்து அதுல வாழ்ந்துட்டு இருக்கான். யாரு? பௌமாசுரன். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? சத்தியபாமாவோட கருட வாகனத்துல வந்துட்டு அப்படி தன்னுடைய சாரங்க வில்லு எடுத்தார். சாரங்க வில்லு எடுத்து அப்படி கிருஷ்ணா வந்து தொடர்ந்து அன்பு விடுறாரு. அம்பெல்லாம் போய் அப்படி ஒரு கேட்டா பீஸ் பீஸ் ஆகுது. எல்லாம் ஒரு கேட்டு உடச்சி தான் அந்த மின்சார வேலையெல்லாம் தகர்த்து, அந்த நெருப்பு ஜுவாலையெல்லாம் தகர்த்து எல்லாம் அப்படி கிருஷ்ணா அப்படி ஜம்முன்னு உள்ள நுழையிறாரு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானிக்கு. உள்ள போயிட்டாரு. இந்த எல்லா வேலைகளையும் எல்லாம் உடச்சி உள்ள போனவர் கிருஷ்ணர் வந்துட்டு அங்க போய் இந்த முரா வந்து தூங்கிட்டு இருக்கான். நல்லா முடிச்சிடலாம். இந்த முரா வந்துட்டு நல்லா குடி போதையில தூங்கிட்டு இருக்கான். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? அவருடைய சங்கு எடுத்தாரு. என்ன சங்கு? பாஞ்சஜன்யம். பாஞ்சஜன்யம் எடுத்து ஊதினாரு. பூ அப்படி ஊதின உடனே அந்த பாஞ்சஜன்யத்துடைய சங்கிலிருந்து வரக்கூடிய சப்தம் இருக்கு இல்லையா, அப்படியே பயங்கரமான ஒரு இடி இடிச்ச மாதிரி ஒரு சவுண்டு அப்படி அப்படி மனசுக்குள்ள எல்லாம் அப்படி கிடுக்கு நடுங்குது. இந்த முரா அசுரன் தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சான். அப்படின்னு நடிச்சான். இந்த அசுரங்கள்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. பயங்கரமான அசுரம் முரா. அஞ்சு தலையும் அப்படி உதறிட்டு எந்திரிச்சு கையில ஒரு சூழாயத்தை எடுத்துக்கிட்டான். எவன்டா இங்க உள்ள வந்தது அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணர் முன்னாடி கருட வாகனத்துல உட்காந்துருக்காரு சத்யபாமா கூட. இந்த சூழாயத்தை அப்படி தூக்கி வீசினா கிருஷ்ணர் மேல. கிருஷ்ணா வந்து அப்படி ஒரு அஸ்திரம் விட்டாரு. சூழாயம் பீஸ் பீஸா போச்சு. திரும்ப ஒரு அஸ்திரத்தை எடுத்து போடுறான். திரும்ப கிருஷ்ணர் பீஸ் பீஸ் ஆகினாரு. இன்னும் பார்த்தா கருடர் மேல உட்காந்துருப்ப கருடரை பார்த்தோன்னே அவனுக்கு கோவம் வந்துச்சு. யாருக்கு? முராவுக்கு. திரும்ப ஒரு அஸ்திரத்தை ஒரு கதை மாதிரி ஒரு அஸ்திரம் எடுத்து கருடன் நோக்கி வீசுறாரு. கருடன் அடிக்கணும்னு கிருஷ்ணா அடுத்த நிமிஷமே அந்த அஸ்திரத்தை பீஸ் பீஸ் ஆக்குனாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணா என்ன பண்ணாரு? சுதர்சன் எடுத்தாரு. விட்டாரு அப்படி அஞ்சு தலையும் கட் பண்ணிருச்சு. முறாவோட அஞ்சு தலையும் அப்படி ஃபுட்பால் மாதிரி கீழே விழுந்து ஓரோ தலையும் அப்படி பிளட்டு அப்படின்னு ரத்தம்லாம் காக்கி அவன் கண்ணெல்லாம் வெளியே வந்து அப்படி சரிஞ்சு கீழே விழுந்தான். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானிக்கு. இந்த முரா இறந்து போன உடனே இந்த முராவுக்கு ஏழு பசங்க இருந்தாங்க. அந்த ஏழு பேருக்கு பயங்கரமான கோவம் வந்து அவன் ஒரு ஒரு அஸ்திரத்தை எடுத்துட்டு வர்றான். கிருஷ்ணர் பார்த்தாரு. ஒவ்வொரு அஸ்திரம் விட்டு ஒவ்வொருத்தரும் எம்எல்ஓத்து காமிச்சிட்டேன். அவ்வளவுதான், பினிஷ். அப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரையும் வதம் பண்ணி கிருஷ்ணர் அடுத்து அப்படி முன்னாடி போய்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் இந்த பௌமாசுடைய அமைச்சர்கள் வந்தாங்க, சேனாதிபதிகள் வந்தாங்க. எல்லாரையும் கிருஷ்ணா வந்து அப்படி அஸ்திரம் எல்லாத்தையும் கொண்டுட்டேன். கடைசியில பௌமாசுரன் வரான். பட்டத்து யானைகள் புடை சூழாய். அந்த யானைகள் எல்லாம் பெரிய யானை, பெரிய பெரிய யானைகள். அதெல்லாம் நம்ம ஊர்ல பார்க்கும்போது சாதாரணமான யானைகள் அப்படி நாலு தந்தம் இருக்கும். அந்த யானைக்கு நாலு தந்தம் உள்ள யானை படைகள் மேல உட்காந்துட்டு அப்படி கம்பீரமா வரா. யாரு? பௌமாசுரன். அப்படி பார்த்தா ஒரு இடி மாதிரி இருக்கான். கையில ஒரு பெரிய சூழாய் ஏதோ வச்சிருக்கான். அப்படி கண்ணெல்லாம் நெருப்பு பந்து மாதிரி இருக்கு. தலையில ஒரு பெரிய கிரீடம் வச்சிருக்கான். அப்படி பார்த்தா அப்படி எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. அப்பளோ ஒரு ஆக்ரோஷமான ஒரு கோரமான ரூபம் பௌமாசுரன். அப்படி மீசெல்லாம் முடிக்கிட்டு வர யானை மேல யாரு பௌமாசுரன். சோ பௌமாசுரன் வந்த உடனே கிருஷ்ணா வந்து தன்னுடைய அஸ்திரங்கள் எடுத்து அப்படி சர மாதிரி விடுறாரு. சோ பௌமாசுரன் அஸ்திரம் இப்படி மாறி மாறி அஸ்திரங்களால சண்டை நடக்குது. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அப்படி பல பல அஸ்திரங்களை போட்டு அங்க இருக்கிற அந்த வீரருங்க அவங்க தலை கை காலம் பீஸ் பீஸா கட் ஆகுது. யானையோட தலை கட்டாயி, தந்தம் கட்டாயி, தும்பிக்கை கட்டாயி, கை காலம் பீஸ் பீஸா சின்ன பின்னமாக்கிட்டு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. பௌமாசுரன் பயங்கரமான கோவம். ஒரு பக்கம் கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய சேனைகள் எல்லாம் கொண்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கருடன் சும்மா இருக்கல, கருடர் வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுகிற அந்த ரெண்டு ரக்கையை வச்சு அங்குள்ள யானைகள் இப்படி வீசி வீசி தள்ளிட்டு இருக்கிற அந்த கருடர் ரக்கை அப்படி பிரம்மாண்ட. கருடர் வந்து சாதாரண ஒரு பறவை இல்லை, மிக பிரம்மாண்டமான வாகனம். ரெண்டு கருடர் ரெண்டு ரக்கையை வச்சு அப்படி ஒரு அடி அடிக்கும் போது யானை தெரிச்சு பந்து மாதிரி அந்த பக்கம் போய் ஒழுகுது. இந்த ரக்கை அடிக்கும் இங்க தெரிச்சு பந்து மாதிரி போய் ஒழுகுது. கருடருக்கு இந்த அழகு இருக்குல்ல மூக்கு, அதுல குத்தி குத்தி யானை எல்லாம் கொள்றாரு. பௌமாசுன்னு பார்த்துனு கோவம் வந்துருச்சு. கருடர் மேல கோவம் வந்து ஒரு கதை எடுத்து ஓங்கி அடிச்சான் கருடர் மேல. கருடருக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, இந்த யானை கிட்ட போய் ரோஜா பூ வச்சு அடிச்சு எப்படி இருக்கும், யானை கிட்ட போயிட்டு ஒரு ரோஜா பூ எடுத்து இப்படி ஓங்கி அடிச்சு பாருங்க அது இப்படி இப்படிங்க இல்லையா, அது வந்து தெரியும். அது ஒரு சொரணையே இருக்காது, அது அது பட்ட மாதிரியே இருக்காது. அந்த மாதிரி கருடர் வந்து அவன் கதையில அடிச்சுன்னு ரெக்கையை ரெண்டு வீசிட்டாரு. திரும்பி அடிக்க வரும்போது கிருஷ்ணாவுக்கு கோவம் வந்து தன்னுடைய பக்தனை வந்து தொடர்ந்து இந்த பௌமாசுரன் தாக்கும். கிருஷ்ணா திரும்பவும் அஸ்திரங்களை எடுத்து பௌமாசுரன் ஏவரார். திரும்ப பௌமாசுரன் தாக்க ஒரு பக்கம் கிருஷ்ணர் தாக்க பயங்கரமா யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. சத்யபாமாவுக்கு கோவம் வந்துருச்சு. சத்யபாமா சொன்னா, ஏன் நீ அவனை அவன் தலையை சீவிடு, கிருஷ்ணன் விடுங்க பிரபு, எதுக்கு அவன் இன்னும் இருக்கணும், ஏன்னா கணவனுக்கு ஒரு ஆபத்துங்க போது மனைவினால பொறுத்துக்க முடியாது, அது எவனா இருந்தாலும் சரி உடனே அவன் தலையை சீவிடுங்க சொல்லிட்டா சத்யபாமா. சத்யபாமா சொன்ன உடனே கிருஷ்ணா அப்படி சுதர்சன் எடுத்தாரு, ஒரு தீவிரத்தை அப்படி பௌமாசுரன் தலை கட்டாய் கீழே விழுந்தது, அப்படி வாயிலா ரத்தம் கக்கி அப்படி ஒரு பெரிய மலை சரிஞ்சு விழுந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பௌமாசுரன் பொத்துன்னு கீழே விழுந்தான். எல்லாம் வானத்திலிருந்து தேவர்கள்லாம் பார்த்துருந்தாங்க, இந்திரன் சந்திரன் வருணன் அக்னி வாயு பிரம்மதேவ் மகாதேவ் எல்லா தேவர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி கிருஷ்ணர் இந்த பௌமாசுரனை நரகாசுரனை வதம் பண்ணோடனே வானத்திலிருந்து தேவர்கள்லாம் அப்படி பூக்களை மழையா பொழிகிறாங்க, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. தேவர்கள்லாம் கிருஷ்ணருடைய நாமத்தை பாடுறாங்க, பிராமணர்கள்லாம் வேத மந்திரம் ஓதுறாங்க, கந்தர்வர்கள்லாம் கிருஷ்ணருடைய புகழ் பாடுறாங்க, தேவ மங்கைகள்லாம் நடனம் ஆடுறாங்க கிருஷ்ணருடைய புகழ் பாடி. எப்படி கிருஷ்ணன் வந்து யார வதம் பண்ணாரு, நரகாசுரனை வந்துட்டு இந்த தீபாவளி அன்றைக்கு தான் வதம் செய்தார். சோ ஒரு வகையில் கிருஷ்ணா இந்த நரகாசுரன் யாரு, பௌமாசுரன். பௌமாசுரன்னா பூமாதேவியுடைய பையன், பூமாதேவிக்கு பிறந்தவன் தான் நரகாசுரன். பூமாதேவி யாருடைய மனைவி, விஷ்ணுவுடைய மனைவி. ஒரு சமயம் பகவான் வராக அவதாரம் எடுத்திருந்தப்போ, வராக அவதாரம் எதுக்காக எடுத்தாரு பகவான், பூமியை வந்து இரண்யாக்சன் அசுரன் இருந்து காப்பாற்றினார். அப்போ பூமியோடைய பூமிக்கும் வராதவருக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த பௌமா. அதாவது பூமி பூமாதேவிக்கும் பெருமாளுக்கும் பிறந்த குழந்தை அசுரன், பகவானுக்கு பிறந்த குழந்தை அசுரனா, ஆச்சரியமா இருக்கே. கிருஷ்ணனுடைய குழந்தை பகவான் மாதிரி தெய்வீகமான குணம் உள்ள இருக்கணும் இல்லையா, பகவானுடைய குழந்தை பகவான் மாதிரி தெய்வீகமான குணம் உள்ள இருக்கணும், எப்படி இந்த பௌமா அசுரனானா. அவனுக்கு வந்து பானாசுரன் ஒரு நண்பன் இருந்தார், பானாசுரன் கூட சேர்ந்ததுனால கிருஷ்ணனுடைய பையனா இருந்தாலும் அவன் அசுரன் ஆயிட்டான். காரணம் என்னது, அந்த சகவாசம் எங்க போச்சு, நரகாசுரன் வந்து பௌமா வந்துட்டு பானாசுரன் கூட போய் சேர்ந்து அவன் சங்கம் வச்சிருந்ததுனால அவனும் நரகாசுரன் பௌமாசுரன் ஆயிட்டான். பகவான் மேல பக்தி பண்ணல, பகவானுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சான், பக்தர்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சான், நிறைய குற்றங்களை இழைக்க ஆரம்பிச்சான், அபராதங்கள் செய்ய ஆரம்பிச்சான். இதெல்லாம் எங்க எதனால வந்தது, பக்தர் இல்லாதவ சங்க சகவாசம். பக்தர் இல்லாதவங்க கூட சேர்ந்தா எதுக்கு தீபாவளின்னு கோயிலுக்கு போறீங்க, வாங்க டிவி பார்க்கலாம், எங்க வீட்டுக்கு வாங்க, நாங்களாம் மட்டன்லாம் செஞ்சுருக்கோம் சாப்பிடலாம் சொல்லுவோம். பக்தர் இல்லாதவங்க, ஸோ பக்தர் என்ன பண்ணுவாங்க, வாங்க நீங்க நம்ம கோயிலுக்கு போகலாம், கிருஷ்ணோடைய கதையை கேட்கலாம், பிரசாதம் சாப்பிடலாம், இவ்வளவுதான் வித்தியாசம், ஒரே லைன் தான், இந்த இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு விஷயம் ஒரே இதுதான். ஸோ அதனால இந்த பௌமாசுரனை வதம் பண்ணிட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணாங்க, அப்போ பூமாதேவி பூமியிலேருந்து அப்படியே பூமாதேவி தோன்றி பகவானை ஆராதிச்சாங்க. ஓ பகவான், இப்ப நம்ம ஸ்லோகம் படிச்சோம் இல்லையா, அது பூமாதேவி பிரார்த்தனை பண்ணுது. இப்போ பூமாதேவி வந்து அந்த அதிதியோட அந்த குண்டலா இருக்கு இல்லையா, அந்த கவச குண்ட அந்த காதலி குண்டலங்களை வந்து கிருஷ்ணர் இடத்துல கொடுத்தாங்க, வருணுடைய கொடையை கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த பௌமாசுடைய பையன் அப்படி நடுங்கிட்டு இருக்கான் கிருஷ்ணரை பார்த்து. அப்பா வந்து கிருஷ்ணர் வதம் பண்ணிட்டாரு, அடுத்து என்ன நடக்கும்னு பயந்துட்டு இருக்கான். இப்போ பூமாதேவி சொன்னாங்க பகவான் இடத்துல, பிரபு இந்த குழந்தை ரொம்ப பயந்துட்டு இருக்கான், ஆசீர்வாதம் பண்ணுங்க நீங்க. கிருஷ்ணன் ஒன்றும் பயந்துக்காத, உன் அப்பா அசுரன், நான் உனக்கு வந்து முக்தி கொடுத்துட்டேன், உனக்கு கவலைப்படாத, எல்லாம் நீ நல்லபடியா நடக்கும். ஸோ கிருஷ்ணா அவனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு நேராக தேவலோகத்துக்கு போனேன். தேவலோகத்தில் போயிட்டு இந்திரன்ட்ட போய் இந்த கவச குண்டலங்களை திரும்ப கொடுத்தாரு, வருணனுடைய கொடையை கொடுத்தாரு. அங்க வந்து பாரிஜாத மரம் இருக்கும் தேவலோகத்துல. ஒரு சமயம் என்ன நடக்கும்னா, ருக்மணிக்கு வந்து நாரத முனி ஒரு பாரிஜாத பூ கொண்டு கொடுப்பாரு. அதை பார்த்தோன்னே சத்தியபாமாவுக்கு ஆசை வந்துடும், எனக்கு அந்த பூ வேணும்னு. தேவலோகத்துல வந்தோடனே பார்த்தா பாரிஜாத மரமே இருக்கு. கிருஷ்ணர் சொன்ன, கிருஷ்ணாட்ட கேட்டாங்க, பிரபு எனக்கு ஒரு பாரிஜாத பூ வேணும். கிருஷ்ண பூ என்ன, மரமே எடுத்துக்கொண்டு இந்த மரமே எடுத்துன்னு போய்க்கோ அப்படின்னு. யார்கிட்ட சொன்னாரு? சத்தியபாமாட்ட. சத்தியபாமா அந்த செடி எடுக்க போவோம், தேவர்களுக்கெல்லாம் கோவம் வந்துருக்கு. அவங்க சொன்ன, இங்க எப்படி வந்து எடுக்கலாம் நீங்க, இது எங்க இடம், இங்க எப்படி நீங்க வந்து எடுக்கலாம். தான் உடனே வாக்குவாதமாய் சண்டை வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோட உதவி கேட்டு வந்தாங்க, யாரு? இந்திரன் போன்ற தேவர்கள் கிருஷ்ணனுடைய உதவி கேட்டுதான் வந்தாங்க. இப்ப அவங்க இடத்துல இருந்து ஒண்ணு எடுத்துட்டு போனதுமே இதுக்கு பேர் தான் சுயநலம். பௌதிகத்துல மூழ்கி போயிருக்கிறவங்க தனக்கு தேவைங்கும் போது பகவான் இடத்துல வருவாங்க, தன் காரியம் முடிச்சிச்சா பகவானை கழட்டி விட்டுடுவாங்க. பினிஷ். கிருஷ்ணராவது ராமராவது போய அந்த மாதிரிதான் இந்திரன் பண்ணாரு. இந்திரன் வந்து தனக்கு கஷ்டம் வந்து பகவான் இடத்துல வந்தாரு. அவன் கஷ்டம் தீர்ந்த உடனே கிருஷ்ணா டாடா பை பை, ஏ இது ஏன் இடம், இது எடுக்கக்கூடாதுன்னு. தன் கிருஷ்ணா வந்து தேவரோட சண்டை போட்டுட்டார். வளர்க்கும் போது கிருஷ்ணா ஜெயிச்சாரு. வேற வழி இல்லை, தேவ எடுத்துன்னு போய்க்கணும், நீங்க எவ்வளவு வேணா எடுத்துன்னு போய்க்கணும். தன் கிருஷ்ணா அந்த பாரிஜாத மாலை எடுத்துன்னு வந்து சத்யபாமனை அந்தப்புறத்தில் வச்சுங்க. இந்த மாதிரி இந்த லீலையில வந்து நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தீபாவளி கரெக்ட், இந்த பௌமாஸ்டர் என்ன பண்ணி வச்சிருந்தானா, நிறைய நாட்டு ராஜகுமாரிகளை கடத்தி போய் சிறைய வச்சிருந்தான். எங்க? அவனுடைய அந்த பிராஜோதிசபுரத்துல. கிருஷ்ணன் இந்த பௌமாஸ்டர் வதம் பண்ணாங்க இல்லையா, அந்த 16,100 ராணிகளையும் கிருஷ்ணா ரிலீஸ் பண்ணார், விடுவிச்சிட்டார். அந்த இளவரசிகள்லாம் ராஜகுமாரிகள் அவங்க ஓடி வந்தாங்க கிருஷ்ணாட்ட. கிருஷ்ணா பிரபு எங்களை வேற யாரும் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த அசுரம் எங்களை தூக்கிட்டு வந்தா நீங்க யாரும் கல்யாணம் பண்ண மாட்டா, நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். கிருஷ்ணா வந்துட்டு கிருஷ்ணாட்ட வந்து ஒரு ராணி என்ன சொன்னாங்க, நீங்க தான் எனக்கு கணவரா வரணும். சரி ஓகே, நீங்க எல்லாரும் துவாரிக்கு வாங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. கிருஷ்ணா வந்துட்டு துவாரிகையில 16,100 ராணிகளை கல்யாணம் பண்ணார். ஒவ்வொரு ராணிக்கும் ஒவ்வொரு அரண்மனை, அந்த ஒவ்வொரு அரண்மனையும் ஒவ்வொரு கிருஷ்ணர் இருக்கார். இதுதான் கிருஷ்ணர். கிருஷ்ணனுடைய வைபவங்கள் வந்து எல்லையற்றது. கிருஷ்ணா தன்னை எவ்வளவு நாள் விரிவாகம் செய்துக்க முடியும், கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லையற்றது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் கர்வம்ங்கிற பௌமாசுரம் நம்மளை விட்டு போகணும். பேராசை பொறாமை கர்வம், இந்த பௌமாசுரம் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கான், நம்ம இதயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த அசுரனை யார் கொல்ல முடியும், கிருஷ்ணா தான் கொல்ல முடியும். கலியுகத்தில் கிருஷ்ணா எப்படி வந்திருக்காரு, நாம ரூபத்தில் வந்திருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே நரகாசுரன் ஓடிப்படுவான். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி.